நம்ம ரெவலேஷன் 21வது அதிகாரத்தை நம்ம தியானம் செஞ்சுட்டு வரோம். போன வாரம் வந்து ஒரு முன்னுரையாக, ஒரு இன்ட்ரோடக்ஷனாக, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பரலோக சிந்தை எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமானது பரலோக சிந்தையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ரெவலேஷனை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரும்போது, அந்த நியாயாதிபதி உலகத்தை எல்லாம் தான் தங்களுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்த்து ரெண்டு கூட்டமா அவர்களை எல்லாரையும் பிரிச்சுட்டு, தங்களுடைய லெப்ட்ல இருக்கிறவங்களுக்கு, அந்த கோட்ஸ்க்கு, அவங்களுக்கு பார்த்து அவர் சொல்றாரு, என்னை விட்டு அகண்டு போங்கள் சபிக்கப்பட்டவர்களே, நித்திய அக்னிக்குள், பிசாசுக்கும் அவனுடைய தேவ தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்னிக்குள் போங்கள் அப்படின்னு லெப்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்றாரு. ஆனா ரைட்ல இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன பார்த்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 25:34 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க.
ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
பாருங்களேன், அவங்களை என்னை விட்டு அகண்டு போங்கள் அப்படின்னாரு. இவர்களை வாருங்கள், வாருங்கள், சபிக்கப்பட்டவர்கள் இல்ல, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன்பதாக தொடர்ந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் அப்படின்னு அங்க அவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கிற வரவேற்ப பார்க்கிறோம். பிதா தன்னுடைய சகல அன்புல, ஞானத்துல, இரக்கத்துல, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே என்ன என்ன மாதிரி ராஜ்யம், தயார் செய்யப்பட்ட ராஜ்யம் இல்லைங்க, ஆயத்தம் செய்யப்பட்ட ராஜ்யம். அங்க ஆயத்தம் செய்யப்பட்ட அக்னியை நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்களேன், ஆயத்தம் செய்யப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, அது உங்களுக்கு சொந்தம் இல்ல, ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பார்க்கணும். கடவுள் வந்து, எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, எவ்வளோ கடவுள் வந்து அவருடைய மகிமை மகத்துவம், அவர் 6 நாள்ல இவ்வளவு சிறப்பான, அதிசயமான, அழகு நிறைந்த, எத்தனை இன்பங்கள், எத்தனை காட்சிகள் நிறைந்த உலகத்தை வெறும் 6 நாள்ல அவர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு உலகத்தை, ஒரு ராஜ்யத்தை உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், எவ்வளவு மகிமையா இருக்கும் பாருங்களா. அதைதான் சொல்றாரு அவரு, ஒரு 6 நாள்லயே இவ்வளவு சிறப்பான உலகத்தை அவர் ஏற்படுத்த முடியும்னா, அவரு உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நித்தியத்திலிருந்து தொடங்கி உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள்னா, அதுல எவ்வளவு குளோரியஸா இருக்கும், என்ன அதிசயம் அதுல இருக்கும், அது நம்மளால இப்ப யோசிக்க கூட முடியாத, நம்ம கஷ்டப்படுறோம் அதை புரிஞ்சுக்க, நம்ம பாக்குறோம் எவ்வளவு அதிசயமா இருக்கும், கற்பனை தான் நம்ம பண்ணி பார்க்க முடியும் இல்லைங்களா. எவ்வளோ அதைத்தான் நம்ம இங்க பார்த்துட்டு வரோம். புதிய வானம், புதிய பூமி, புதிய வானம், புதிய பூமியாக நம்ம பார்த்துட்டு வரோம். இங்க வந்து வித்தியாசமா இருக்கோம்னு நம்ம யோசிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். பல விதங்கள்ல நம்ம இருக்கிற விதத்துல சரீரத்தோடு தான் இருப்போம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, சரீரத்தோடு தான் இருப்போம். ஆனா எந்த விதமான பாவமும் இல்லாம பேரின்பத்தின் உச்ச கட்டத்தை, முழுமையை நம்ம அனுபவிக்கிற ஒரு ராஜ்யத்தை அவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம பார்க்கணும், அதை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப இருக்கிற உலகத்தை நம்ம பார்த்தோம்னா, வரப்போற உலகத்துக்கு இது ஒரு ஒரு மங்கி போன, ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு நிழல் இல்லைங்களா. வரப்போற உலகத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, 6 நாள்ல ஒருத்தர் பண்றாருன்னா, வரப்போற உலகத்துக்கு ஒரு மங்கலான ஒரு நிழல் தான். யோசிச்சு பாருங்களேன், இங்க இருக்கிற இன்பங்கள்லாம் வரப்போற உலகத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஷேடோ. யோசிச்சு பார்க்கணும், அதே இந்த உலகத்தை எப்படி பண்ணிட்டாருன்னா, ஒரு மாயைக்கு உட்படுத்தி இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. மாயைக்கு உட்படுத்தினது மாத்திரம் இல்லாம சாபத்தினால நிறைந்திருக்கு, பாவத்தினால நிறைந்திருக்கு. இந்த உலகத்துல எந்த காரியம் எந்த இன்பத்தை பார்த்தோம்னாலும் துக்கத்துக்கு துக்கம் அதுல கலந்திருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா துக்கத்துக்கு கொண்டு போயிருக்கு. எது காரியம் எடுத்து பாருங்களேன், ஏதாவது துக்கம் இல்லாத ஒரு காரியம் இருக்கா? மனுஷனுக்கு ரொம்ப பெரிய காரியம் மனுஷன் என்ன நினைக்கிறது, கல்யாணம் நினைக்கிறோம். அதுல துக்கம் இல்லையா, துக்கத்தின் ஆரம்பம்ன்ற மாதிரி அப்படி ஆயிருது. இல்ல குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க ரொம்ப சந்தோஷம், அந்த குழந்தைங்க எவ்வளவு துக்கம் கொடுக்குது நமக்கு இல்லைங்களா. இல்ல சாப்பாடு எடுத்துக்கிறோம், பலவிதமான சாப்பாடு இந்த உலகத்துல, அதை கண்டபடி சாப்பிட்டோம்னா அது கொடுக்கற துக்கம் பாருங்கள. எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் துக்கத்துக்கு தான் முடியுது. மாயை நமக்காக ஒரு சாலமன் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லிட்டார். நமக்கு சாலமன் வந்து அந்த பிரசங்கின்னு ஒரு புக்ல இருக்கு, அவரு வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாரு. அவர் ட்ரை பண்ணி நமக்கு என்ன சொல்றாருன்னா, பூமியின் கீழே மனுஷனை எது திருப்தி செய்யணும்னு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இருக்கிறார். பல பல புக்ஸ் எல்லாம் படிச்சு என் ஞானத்தை பெருக்கிக்க பார்த்திருக்கிறார். எத்தனையோ புக்ஸ் படிச்சு டயர்ட் ஆகி போய் இது என்னை திருப்தி செய்யாது, இதெல்லாம் மாயை. புக்ஸ் எழுதுறவங்க எண்ணிக்கை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது படிச்சு படிச்சு டயர்டு தான் ஆயிரும், இதெல்லாம் மாயை அப்படின்றாரு. இன்பம் என் கண்கள் விரும்புகிற எந்த இன்பத்தையும் நான் விடாம எல்லா இன்பத்தையும் நான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஒரு என்ன ஒரு ஜோக்கு எப்ப பார், சிரிச்சு சிரிச்சு ஜோக்கை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கலான்ற இன்பத்தை அவர் ட்ரை பண்ணி இருக்கிறார். நம்ம ஊர்ல இல்லைங்களா காமெடி 24/7 காமெடி சேனல் எப்ப பார் ஜோக் போட்டு 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 அந்த இன்பத்தை அவர் ட்ரை பண்ணி இருக்கிறார். அதுக்கப்புறம் அது ஒரு மாயை, அதுல ஒன்னும் திருப்தி இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் திருப்தி இல்லை அப்படின்றாரு. அந்த மாதிரி பல விதமா ஒரு குடிச்சு 24 மணி நேரம் குடிச்சுக்கிட்டே இருப்போம், பார்க்கலாம் இன்பம் தருதா அதை ட்ரை, அதுவும் மாயை, அது திருப்தி தரல. அப்புறம் பல விதமான இன்பங்கள், பெரிய கட்டடங்களை கட்டி பார்ப்போம், பெரிய எஸ்டேட்டை வாங்கி பார்ப்போம், பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வாங்கி நான் பெரிய சொத்துள்ளவனாக தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து இஸ்ரேலேமிலேயே பெரிய ஐஸ்வர்யமானா நான் இருந்து பார்க்கலாம். அதை பார்த்தாலும் அவருக்கு வெறுமையா தான் இருக்கு. இன்னும் பல விதமான இன்பங்கள் அவர் பார்த்தோன்னா கல்யாணம் கட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, அந்த மனுஷன் எத்தனை கல்யாணம் பண்ணார் போட்டிருக்கு, 700 கல்யாணம் பண்ணி 300 வெப்பாட்டிங்க, அவர் 1000 டச் பண்ணிட்டாரு அவர் மனுஷன். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நோ இதெல்லாம் திருப்தி தர்றது இல்ல, நோ நோ சாட்டிஸ்பாக்சன், வெறுமை வெறுமையா தான் இருக்கு அப்படின்னு பல விதங்கள்ல. இல்ல ஒருவேளை நல்லா வேலை செஞ்சு பார்ப்போம், அதை செஞ்சு பார்ப்போம்னு அந்த பிரசங்கியில வரும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் மாயை, எல்லாம் மாயேன்னு வந்து முடியறத நம்ம பார்க்கலாம். ஆகவே இந்த உலகம் மாயைக்கு உட்பட்டு இருக்கிறது, இந்த மாயை உலகத்துக்கு. அதனால தான் நம்ம என்ன நினைச்சுக்கணும், சில நேரங்கள்ல ரொம்ப சோர் படைஞ்சிடக்கூடாது. சில காரியங்கள் சரியில்லைன்னா நம்ம ஒரு நேரத்தில் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும்னு பார்க்கும்போது எப்படிங்க பர்ஃபெக்டா இருக்க முடியும் இந்த உலகத்துல? வீழ்ச்சி அடைந்த உலகம், வீழ்ச்சி அடைந்த மனுஷனா, வீழ்ச்சி அடைந்த ஒரு மனுஷிய கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீழ்ச்சி அடைந்த புள்ள குட்டிகளா பெத்துக்கிறேன், வீழ்ச்சி அடைந்த சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கூடியும் வாழ்றேன், பாவிகள் எல்லோருமே, சாபத்தினால நிறைஞ்ச உலகம், எப்படி பர்ஃபெக்டா இருக்க முடியும்? நம்ம சில நேரத்துல நம்ம வளர்றதுக்கும் முதிர்ச்சி அடையறதுக்கும் ஒரு காரியமே அனாவசியமான பரலோகத்துல ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் இங்க கிடைக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு நமக்கு தப்பா இருக்கிறதுனால தான் சில நேரத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். இல்ல இந்த உலகம் பரிபூர்ணமே இல்லை, அதனால தான் நம்ம பரலோக சிந்தை உடையவர்களாக வாஞ்ச உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் புதிய வானம் புதிய பூமி இல்லைங்களா. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் அப்படின்னு 1வது வசனத்துல வருது. எந்த மாயையும் இல்ல, எந்த பாவமும் இல்ல, எந்த அசுத்தமும் இல்ல. யோசிச்சு பாருங்களேன், சாபத்தின் எந்த விளைவுகளும் இல்ல. அந்த உலகத்துல முள் இருக்காது பாருங்களேன், முள் சாபத்தினால வந்துச்சு இல்லைங்களா, முள் இருக்காது. சாபத்தினால வந்த எந்த காரியமும் அந்த உலகத்துல இருக்காது. எப்படி இருக்கும் நம்மளால யோசிக்க கூட முடியாது. அந்த உலகத்துல அந்த மண்ணுல எந்த ரத்தமும் சிந்தப்பட முடியாது, எந்த கண்ணீரும் அந்த மண்ணுல உழுவவே உழுவாது. யாரோ புதைக்கிறதுக்கும் அந்த மண்ணுல கல்லறைய தோண்ட வேண்டியதில்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், அதிசயமா இருக்கும். எல்லா ஆறுகளும் ஜீவ நதிகளா ஓடும், ரட்சிப்பின் நதிகளா ஆனந்தமா ஓடும். இருளே இல்ல, பாவமே இல்ல, சாபமே இல்ல, கண்ணீரே இல்ல, அதிசயமா பயங்கரமா இருக்கும் அந்த இன்பமான தேவனுடைய ஒரு உலகம். அங்க என்ன பார்த்தோம், என்ன போட்டிருக்க அந்த முதலாவது வசனத்துல, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அங்க சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு நம்ம பார்த்தோம், சமுத்திரம்னா அது யாருக்கு எழுதுறாங்க, அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்றத பார்க்கணும். என்ன சமுத்திரம் இல்ல அப்படின்னா, அந்த யூதர்கள் வந்து பொதுவா அவங்க கப்பல்ல ரொம்ப பிரயாணம் பண்றவங்க அல்ல இல்லைங்களா, அவங்க கிராமத்துல ஆடு மேய்க்கிறவங்க இல்ல அக்ரிகல்ச்சர் வேலை செய்யறவங்க. அவங்களுக்கு கப்பல்ல பிரயாணம் பண்ணி கப்பல் கடல்னாவே அவங்களுக்கு ரொம்ப பயங்கரம், ஒரு ஒரு கொந்தளிப்பு, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு குழப்பம் நிறைந்த, ஒரு விசாலமான, தங்கனால் கட்டுப்படுத்த முடியாத பயம்புறுத்துகிற ஒரு காரியம் கடல். அதனாலதான் இயேசு கூட ஒரு பயங்கரமான மரணம்னா அதுக்கு உதாரணமா என்ன சொன்னாருன்னா, ஒரு மனுஷனை எந்திர கல்லில் கட்டி நடு சமுத்திரத்துல விடணும்னா அவங்க அப்படியே மிரண்டு போயிடுவாங்க, கடல்னாவே அவங்களுக்கு பயம். அதனால அங்க சமுத்திரம் இல்ல அப்படின்ன உடனே எந்த விதமான ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லாத நிரந்தர அமைதி நிறைந்த இடம், எ பர்ஃபெக்ட் பீஸ், புரியுதுங்களா, நம்ம மூச்சு விடுறது கூட தெரியாத ஒரு அமைதினா அமைதி, பரிபூர்ண, எந்த மிரட்டலும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை, எந்த த்ரெட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு இடம். அது மாத்திரம் இல்லாம ஒரு ஜியாகிரபிக்கலா ஒரு பிரிவில்லாத இடம் இல்லைங்களா. இப்ப கடல் தானே தேசங்களை பிரிக்குது இல்லைங்களா, இந்தியா அமெரிக்கா தேசங்கள் எல்லாம் போய் நம்ம ஃபிளைட்டை பிடிச்சிதான் போகணும், அந்த காலத்துல கப்பலை பிடிச்சிதான் போகணும் கடல் அந்த தேசங்கள். அந்த மாதிரி கடலே இல்லைன்னும் போது எந்த விதமான பிரிவில்லாத ஒரு இடம் எவ்வளவு நல்லா இருக்கும். எந்த பிரிவும் ஒரு செப்பரேஷன் பவுண்டரிஸ் தேசங்கள் இல்லாத ஒரு இடமா பாக்குறோம். சரி, இரண்டாவது வசனம் படிங்க.
யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனின் இன்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
இது போன வாரம் நம்ம பார்த்தோம் விவரமா இல்லைங்களா. இது என்ன காட்டுறாரு, பரலோகத்தை காட்ட போறாரு ஆண்டவர். எல்லாரும் அப்படியே ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பரலோகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷமாக உயர்ந்த தன்னுடைய சிருஷ்டிப்பாக சபையை இறக்குறாருங்க. போன வாரம் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு பரலோகம் ஒரு பக்கம் தேவனை பார்த்து நம்ம மகிழ்ந்து அதை பார்க்க போறோம் அடுத்த மூணாவது வசனத்துல வரப்போது. ஆனா கடவுளுக்கு எவ்வளவு இன்பம் பரலோகம்னா, அவர் அந்த சபைய பார்த்து ஆனந்தப்படுறது தான் பரலோகம். யோசிச்சு பாருங்க, ஒரு புருஷன் தன் மனவாட்டி, புருஷன் வந்து கல்யாணான மனைவிய பார்த்து ஒரு பெண்ணுல தான் எவ்வளவு அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறானோ அதான் மனுஷர்களையே தெரிஞ்ச பெரிய இன்பம். அந்த இன்பம் வந்து அந்த மாதிரி வந்து சபையை பார்த்து கடவுளால் தான் தன்னுடைய குமாரனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சபையை பார்த்து கடவுள் அவ்வளோ, ஒரு புருஷன் தன் மனைவியை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி, மனவாட்டியை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி கடவுள் சபையை பார்த்து அவ்வளோ பேரின்பம் அடைய போறார் என்பதை தான் அங்கே குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். பெரிய சந்தோஷம். சரி, நம்ம தொடர்ந்து இப்போ மூணாவது வசனம் படிப்போம்.
மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலிருந்து தேவனுடைய வலதுபட்சத்தில் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார்.
இந்த வசனம் பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய வசனம். இதுல வலியுறுத்தக்கூடிய, தீவிரமா வலியுறுத்தக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி சொல்லலாம் ஆனா அது திருப்பி 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 சொல்லப்படுறது என்ன, தேவன் தாம் அவர்களோட கூட இருப்பார், தேவன் தாமே, தேவன் தாமே அப்படின்னு தேவன் வருது, அதுக்கப்புறம் தேவன் தாமே அவர்களோடு கூட இருப்பார், அவர் தேவனோடு இருப்பார், தேவன் அவரோடு இருப்பார், அவர் தேவனோடு இருப்பான்றத பல விதத்துல வலியுறுத்துகிற ஒரு காரியமா இது இருக்கிறது. என்ன என்ன அப்படின்னா, பரலோகம் எப்படி இருக்க போகுது, பரலோகம் ஏதேன் தோட்டம் மாதிரி ஓரளவுக்கு இருந்தாலும் கடவுள் வந்து வந்து விசிட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்காது, கடவுள் அங்கேயே அவர்களோடு இருப்பதை அங்க குறிக்கிறது. பாருங்களேன், அது ஒரு பெரிய ஒரு காரியம், கடவுளுடைய மகிமை, அவருடைய ஷிகைனா குளோரி அப்படின்வாங்க, அதனா பேரின்போ அவர் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அவருடைய முழுமையான பிரத்யேகமான ஒரு பிரசன்னம், அந்த பிரசன்னம் வந்து தன்னுடைய ஜனங்களோடு எப்பொழுதும் இருக்கும், அதுதான் சொல்லப்படுது, அது எப்பொழுதும் இருக்கும். எந்த காலத்திலயும் எப்பொழுதும் முழுமையான பிரசன்னம் அந்யோன்யத்துல இருக்கும். எப்படி ஆதாமோடு இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இந்த அதிகாரம் வந்து 21-22 அதிகாரம் வந்து ஆதியாகமம் 1-2 அதிகாரத்தை தழுவி இருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஏன் பாவம் இல்லாத ஒரு உலகம் எங்க இருந்துச்சு? ஆதியாகமம் 1-2 இருந்துச்சு. பாவம் இல்லாத ஒரு உலகம் திருப்பியும் எங்க பாக்குறோம்? ரெவலேஷன் 21-22 பாக்குறோம். ஒரு கதை நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். ஒரு ஆண்டவர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். மனித உலகத்தை எல்லாம் ஏற்படுத்தி மனுஷனையும் மனுஷனையும் ஏற்படுத்தினார். படுத்தும் போது என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய வீழ்ச்சி இல்லைங்களா? பாவம் டிஸ்டர்பன்ஸ கொண்டு வந்துருச்சு. அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் பைபிளின் சரித்திரமே வருது. அந்த பாவத்தின் அகோரத்தை அவர் நிரந்தரமா அதுக்கு செரிகட்டி திருப்பி ஆதியாகமத்துல ஆரம்பத்துல எங்க இருந்தாங்களோ அங்கேயே கூட்டு போறார். கூட்டு போய் ஒரு கதை முடியற மாதிரி தெரியுது, ஆனா முடியறது இல்ல. கதை ஆரம்பிக்குது. இப்பதான் கடவுளுடைய நித்திய நோக்கங்கள் எங்க ஏதேனில் அவர் ஆரம்பிச்ச நித்திய நோக்கங்கள் தொடர்ந்து இங்க ஆரம்பிச்சு போகுது. அதான் நம்ம பாக்குறோம். அதிசயமாக அந்த பாரடைஸ் ரெஸ்டோர்டு அப்படின்னு இந்த மாதிரி தொடர்ந்து போறதுல நம்ம என்ன பாக்குறோம் இங்கன்னா, மனுஷக்குள்ளம் தங்களுடைய வீடை இழந்து போச்சு. தங்களுடைய எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வேதனை, கண்ணீர், கஷ்டம், கவலை, வியாதி எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நம்ம அப்பா வீட்டை நம்ம இழந்துட்டோம். நம்முடைய மகிமையை நம்ம இழந்துட்டோம். அது இழந்து போன மகிமையில நம்ம நிக்கிறோம். இழந்து போய் கடவுள் வந்து ஆதாம் ஏவாள் வந்து தன்னை விட்டு பிரிந்து தங்கிட்ட ஒளிஞ்சுக்க பார்த்தாங்க. கடவுள் தான் அவருடைய பிரதான நன்மையின் ஊற்று. அவர்கிட்ட இருந்தே இப்ப ஒளிஞ்சிக்க பார்க்கும் போது அவங்களை என்ன பண்ணாரு? விரட்டி விட்டார் இல்லைங்களா? ஏதேன் தோட்டத்தில இருந்து விரட்டி விடப்பட்டாங்க. அந்த வீட்டுல இருந்து விரட்டி விடப்படும் போது ஆண்டவர் கிருபையாக என்ன செஞ்சாரு? அவங்களை திருப்பியும் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்காக தேவதூதர்களுக்கு அவர் செய்யல. அவங்களை விரட்டி நரகத்துக்கு தூக்கி போட போறாரு. ஆனா மனுஷர்களுக்கு என்ன பண்ணாரு? அவங்களை திருப்பியும் அந்த வீட்டுக்கு கூட்டு வருவதற்காக மனுஷ குலத்தை ஆதாமின் பிள்ளைகளை அவர் தேடி வந்தார். அது வந்து அந்த வாக்கு தத்தங்கள் சீனாய் மலையில இருந்து அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர்றார். ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சார். ஆபிரகாம் கிட்ட அவர் கொடுத்த ஒரு கோல்டன் செயின் பார்க்கலாம் பைபிள்ல. ஆரம்பத்திலிருந்தே அவர் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வர்றாரு? நானும் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீங்க. அந்த காலம் வரப்போகுது. முதல்ல நம்ம இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போக போறோம்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். அவர் ஆரம்பத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆபிரகாமுக்கு அது சொன்னது பெரிய விசேஷமா ஆதியாகமத்துல இருக்கு. ஆதியாகமம் 17 இருக்கு. அதுக்கப்புறம் யாத்ராமத்துல சொல்றாரு பாருங்களேன். யாத்ராமம் 6-7 யாராவது ஒருத்தர் படிங்க.
உங்களை எனக்கு ஜனங்களாய் சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவிக்கிறார்.
உங்களை தேவனா இருப்பேன் அப்படின்றார். அப்புறம் சீனாய் மலைக்கு கூப்பிட்டு வந்து 19:5 படிங்களா.
இப்பொழுது நீங்கள் என் வார்த்தை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைப்பற்றுவீர்களானால் சகல ஜனங்களும் உங்களை எனக்கு சொந்த சம்பதாயிருப்பீர்கள். பூமியில் எல்லாரும் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார்.
பாருங்களேன், இதத்தான் the covenant promise of God. ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து ஏதேன்ல இழந்த காரியத்தை ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து மனுஷ குலத்துக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தது என்ன தெரியுமா? நீங்கள் என் ஜனங்களா இருப்பீங்க. இஸ்ரவேலுக்கு ப்ராமிஸ் பண்ணார் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் சபைக்கு ப்ராமிஸ் பண்ணார், நீங்கள் என் ஜனங்களா இருப்பீங்கள், நான் உங்கள் தேவனா இருப்பேன். என்ன அது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதேனுடைய அந்யோனத்தை நம்ம திருப்பியும் சந்திக்க போறோம். ஏதேனுடைய நிலைமைக்கு நம்ம திருப்பியும் போக போறோம். இழந்துட்டீங்க அத, ஆனா நான் திருப்பியும் அங்க உங்களை கொண்டு போக போறேன். தட் இஸ் த ப்ராமிஸ், த கவனன்ட் ப்ராமிஸ் ஆஃப் காட். அதுதான் கோல்டன் செயின். அந்த செயின் தாங்க பைபிளையே ஒன்றுபடுத்து, அதை நம்ம மறக்கவே கூடாது. பாருங்களேன், அந்த வச்சுதான் அவர் என்ன பண்ண பாக்குறாரு, அது தொடர்ந்து தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லிட்டு வர்றார். அதாவது ப்ரொனவுன், ப்ரொனவுன் யூஸ் பண்றார், பொசஸிவ் ப்ரொனவுன். நீங்கள் என் ஜனமா இருப்பீங்க, என்னுடைய இன்டர்னல் சர்க்கிள்ல, என்னுடையது என்ன அர்த்தம், என் சொந்தம், என்னுடைய சொந்த சம்பத்தா இருப்பீங்க. என்னக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்கிள்ல, உலகமெல்லாம் எனதா இருந்தாலும் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற சம்பத்தா நீங்க இருப்பீங்க, எனக்குள்ள இருப்பீங்கன்ற ஒரு ஒரு உறவை கொண்டாடுற விதத்துல அவர் அதை செஞ்சு வர. நம்ம பேதுருளையும் பார்க்கிறோம், சபைக்கு அவர் பார்த்து சொல்லல, பரிசுத்த ஜாதியும் ஆசாரிய கூட்டமும் என்னுடைய சொந்த ஜனங்களா நீங்கள் இருப்பீங்க. அதெல்லாம் உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள், அது பழைய பாடலிருந்தே வருது. திருப்பி ஏதேனுக்கு கொண்டு போகிற ஒரு காரியமாக, அது மாத்திரம் இல்ல பாருங்களேன், அவர் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து அவரு அந்த வனாந்திரத்துல கூப்பிட்டு வந்து அவங்கள அந்த டேபர்நாக்கள், அது என்ன கூடாரம், கூடாரம் போட சொல்றார். அந்த கூடாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அவர் வைக்க சொல்ற காரியங்கள், அந்த ஆலயத்துல வைக்க சொல்ற காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை நினைவுபடுத்துற மாதிரி தான் சொல்றார். பாருங்களேன், அந்த கூடாரத்துல அந்த ரெண்டு செருபீமை வைக்க சொல்றாரு, அவங்க தான் அந்த கூடாரத்தை காக்குற மாதிரியே ஏதேன் தோட்டத்துல அவங்க விரட்டி விட்ட உடனே ரெண்டு செருபீமை பாதுகாப்பா வச்சார். அதை ஞாபகப்படுத்தணும் அவங்களுக்கு, நீங்க தூரமா இருக்கிறீங்க, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்துட்டீங்கன்றத ஞாபகப்படுத்துறாரு. இன்னொன்னு, அந்த ஆலயம் கட்டும் போது பில்லர்ஸ் போட சொல்றாரு, பிரான்ஸ் பில்லர்ஸ் போட்டு அதுல வந்து பழங்களா போட சொல்றாரு, மரங்களா போட்டு, பிரான்ஸ் பில்லர்ஸ் மரம் மாதிரி தெரியணும், அதுல பழங்களா இருக்கணும்ன்றாரு. ஏன், ஈடன் கார்டன் ஞாபகப்படுத்தணும் அவங்களுக்கு, எவ்வளவு ஜீவ விருட்ச கனி, எவ்வளவு இன்பமான ஆனந்தத்துல ஐக்கியத்துல நம்ம இருந்தோம், அதை இழந்து நிக்கிறியன்றத ஈடன் தோட்டத்தை ஒரு நினைவுபடுத்துற மாதிரி ஆண்டவர் அதுக்கு செஞ்சு வர அவங்களுக்கு மத்தியில பாருங்களேன். ஆனாலும் கடவுளுடைய அந்த ஷெக்கினா பிரசன்ஸ் கூடாரத்துல வந்துச்சு, வந்துச்சு. அது மகிமையா சீனாய் மலையில இறங்கி வந்தாலும் அது ஒரு குறுகியான விதத்துல தான் இருந்துச்சு. பல சடங்கு செஞ்சு பல மடங்கு ஆசாரியத்தை பலிகளை கொடுத்து ஆசாரியர்கள் மூலமா தான் ஆண்டவரை நம்ம அடைய முடியும், நேரம் போக முடியாது ஆண்டவர்கிட்ட, அப்படி ஒரு முறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெம்பிள், ஒரு சாலமன் கட்டின டெம்பிள்ல பாக்குறோம். அந்த சாலமன் கட்டின டெம்பிள்லயும் பாத்தீங்கன்னா கடவுளுடைய பிரசன்னம் அங்க இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சு, இஸ்ரவேல் ஜனங்க பயங்கரமா பாவம் செஞ்சு விக்கிர ஆராதனையில போனதுனால அந்த பிரசன்ன, அவர் பிரசன்ன ஷெக்கினா குளோரி அங்க இருந்து போயிருச்சு. போய் அதுக்கப்புறம் கடவுளுடைய பிரசன்னம் எங்க வந்துச்சு தெரியுமா, எப்போ வந்துச்சு கடவுளுடைய பிரசன்னம், புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனா இருந்தது, வார்த்தை மாம்சமாய் போட்டிருக்கு எங்களுக்கு மத்தியில் கூடாரம் வைத்தது அப்படின்னு. கடவுளுடைய ஷெக்கினா பிரசன்ஸ் இயேசு மூலமா, அது வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் அந்த மாதிரி கடவுளுடைய பிரசன்னம் வெளிப்பட்டதே இல்லை, அந்த மாதிரி இயேசு மூலமா வெளிப்பட்டுச்சு. ஆனா அந்த பிரசன்னத்தையும் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்க அவரை சிலுவையில் அறைந்து அவரை அடக்கம் பண்ணி முடிச்சிடணும் அவர் கதையன்னு அதை முடிச்சுட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு, அந்த தேவன் மறுபடியும் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி போன, அந்த பரலோகத்துக்கு ஏறி போன தேவன் அவர் போனதுனால அவர் என்ன பண்ணாரு, அவர் பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்து போனதுனால திருப்பியும் அவருடைய பிரசன்னம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு, இதுவரைக்கும் வராத விதத்துல, இதுவரைக்கும் ஏற்படாத விதத்துல பரவலாக எல்லோருக்கும், மனுஷங்களுக்கு மத்தியில் இல்ல, மனுஷங்களுக்கு உள்ள, தேவ ஜனங்களுக்கு உள்ள, எல்லா தேவ ஜனங்களுக்கும் இருக்கும்படி பரிசுத்தாவி இறங்கி வந்தார். அதுதான் பாக்குறோம், கடவுளுடைய உடன்படிக்கை பிரசன்ன மனுஷர்களுக்குள்ள எப்படி செயல்பட்டுக்கிட்டு வருதுன்னு கவனன்ட் ஹிஸ்டரி. அப்படி பரிசுத்தாவி இறங்கி வந்தார், இன்வெல்லிங் ஹோலி ஸ்பிரிட்டா வந்தார். அத இன்வெல்லிங்கா ஹோலி ஸ்பிரிட்டா வந்து இப்ப எங்க இருக்கிறாரு, ஷெக்கினா குளோரி எங்க இருக்கிறாரு, சபையில தான் இருக்கிறாரு இல்லைங்களா, சபையில தான் ஹோலி ஸ்பிரிட்டுடைய பிரசன்ஸ் இருக்கு. அதை நம்ம பாத்துக்கணும், அந்த கடவுளுடைய பிரசன்னம் சபைக்கு மத்தியில தான் இருக்கு. ஆனா அந்த பிரசன்னத்தை நம்மளால எப்பாரு பார்க்க முடியுதா, பார்க்க முடியுதா கடவுளுடைய பிரசன்னம் பார்க்க முடியுதா, இல்ல பார்க்க முடியறதில்ல, கேட்க முடியுதா, இல்ல கேட்க முடியறதில்ல, உணர முடியுதா, ஒரு சில நேரங்களில் உணரலாம், இல்லைங்களா? அவர் வார்த்தை மூலமா அவர் வல்லமையில பேசுறது, மனுஷங்க மூலமா தான் அந்த மனுஷ வார்த்தையில சில வார்த்தைகள் இருக்கு. அவர் பிரசன்னம் ஒரு சில நேரங்கள்ல தான் நம்ம உணர்றோம். அதனால அவர் பிரசன்னம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த யூக பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ஆட்டோ சஜஷன், ஹிப்னாட்டிசம், மெனிபுலேஷனை யூஸ் பண்ணி ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இங்க அப்படியே குருன்னு ஏற மாதிரி ஒரு இதை பண்ணிக்கிட்டு அப்படியே பிரசன்னம் வந்தது. அதெல்லாம் கடவுளுடைய குளோரி, ஒரு பரிசுத்த தேவ. அது சாய்பாபா கூட பண்றாரு தெரியுங்களா, அதுல காட்ஸ் பிரசன்ஸ் அப்படியே ஜில்லுன்னு பண்ண வச்சுட்டு, அதுல அவர் பரிசுத்த தேவன் இல்லைங்களா. அவர் பரிசுத்த கம்பீரமான பிரசன்னம் சீனாய் மலையில வரும்போது எப்படி இருந்துச்சு, உள்ளுக்குள்ள ஆத்தும ஆனந்தம் நிறைகிற பிரசன். அது வந்து ஒரு ஃபீலிங் கொடுக்கறது இல்லை, ஒரு அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி செய்யறது இல்லை பிரசன். அது வந்து ஒரு சொன்னதே சொல்லிக்கிட்டு ஹிப்னாட்டிசம், ஆட்டோ சஜஷன் வாங்க தெரியுங்களா. அதெல்லாம் இப்போ கார்பரேட்லயும் யூஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரியணும். கார்பரேட்ஸ்லயும் ஒரு வாட்டி எங்களை கூப்பிட்டு படுக்க வச்சுட்டு அப்படியே நினைங்க, அப்படியே நினைங்க, உங்க மனசுல என்ன வருதோ அதை பேசுங்க அப்படின்னு இட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கார்பரேட்ஸ்லயும் வந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பிராக்மேட்டிக் டெக்னிக்ஸ் இல்லைங்களா. ஹிப்னாட்டிசம்ல, இந்த யோகா தாந்திரத்துல அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் இப்போ 100 வருஷத்துக்கு பின்னாடி வாங்க. அது இல்ல காட்ஸ் பிரசன்ஸ் இல்லைங்களா. ஓரளவுக்கு தான் கடவுளுடைய பிரசன்னம் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஆனா இங்க என்ன பாக்குறோம், இந்த ப்ராமிஸ் என்ன கொடுக்குது தெரியுமா, இதுவரைக்கும் மனுஷ குலம் அனுபவிக்காத, இதுவரைக்கும் மனுஷ குலம் உணராத, எப்பொழுதும் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய, எப்பொழுதும் முழு பிரசன்னத்தை அனுபவிக்க கூடிய ஒரு இன்பத்தை தான் இது நமக்கு கொடுக்குது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவ பிரசன்னம் இருக்குதுன்னா எந்த விதமான குறுக்களும் இல்லாம, தடையும் இல்லாம, எப்பொழுதும் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு இணைந்து விட்டு அவர் எப்பொழுதும் தன்னுடைய ஜனங்களோடு இருக்கிறது, அந்த ஜனங்க உணர முடியும், அந்த ஜனங்க அறிய முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். அதாங்க பரலோகம், யோசிச்சு பாருங்களேன், அதான் பரலோகம். கடவுளுடைய பிரசன்னம் முழுமையாக, கடவுளுடைய பிரசன்னத்தின் சமுதிரத்துல குதிச்சு நீச்சல் அடிக்கலாம் நம்ம, அதுதான் பரலோகம். அவருடைய முழுமையான பிரசன்னம் அதுதான் கடவுள் கொடுத்து வந்த சகல வாக்கு தத்தங்களின் வெளிப்பாடு. முழு பைபிள ஒரு வாக்கு தத்துவத்துல அடக்கணும்னா இந்த வசனத்துல அடக்கலாம் பாருங்களேன். ஒரு சத்தம் கேட்டேன், இதோ மனுஷரின் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நமக்கு மத்தியில் கடவுள் வாசம் செய்யறார், the presence of God in our midst. அதான் பார்க்கணும் கடவுளுடைய முழுமையான பிரசன்னம், முழுமையான பிரசன்னம். பரலோகம் வந்து எது கிடைக்கும், அது கிடைக்குமா, காசு கிடைக்குமா, தங்கம் கிடைக்குமா, ரோட்ல குதிப்பனா, அதுல முதல்ல பரலோகம். கடவுள் த ஆல் டுகெதர் குட் ஒன், எல்லாம் உடைந்த, எல்லாம் உடைய ஒரு நன்மையின் ஊற்றான தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம வாழ்வது. ஒருத்தர் சொன்னாரு, நான் கடலோகத்துக்கு போன உடனே பேதுரு கிட்ட பேசணும், யோவான் கிட்ட பேசணும், பவுல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், நிறைய விஷயங்க இருக்குது, ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை. பரலோகத்துல நித்தியம் முழுவதுமா கண் சிமிட்டாம ஆண்டவரை பாக்குறதுக்கே எனக்கு நித்தியம் பத்தாதுன்னு, கண் சிமிட்டுறது கூட நமக்கு டைம் இருக்காதான், can you imagine that, அப்படி சொல்ற. கண் சிமிட்டுறது கூட, கண் சிமிட்டாம ஆண்டவரை பாக்குறதுக்கே எனக்கு டைம் இல்லாங்க, நான் எங்க பவுல் கிட்ட பேசுறது, பேதுரு கிட்ட பேசுறது அப்படின்றாங்க. தட் இஸ் த க்ளோரி, ஹெவன்னா ஹெவன்ல இருக்கிற மகிமை. ஒரு பெரிய பிரசங்கி சொல்றாரு, ஆல்பர்ட் மார்ட்டின், அவர் வந்து பரலோகத்துல நான் போறேன், தங்க ரோடு இருக்குது, அது இருக்குது, ஜீவ நதி இருக்குது, அது இருக்கு, அதெல்லாம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் பார்த்து மூஞ்சிட்டு தான் வச்சுட்டு சொல்லுவாரு, அப்படின்னு மூஞ்செல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு மாதிரி என் கடவுள் எங்க அப்படின்னு கத்துவாராம், என் கடவுள் எங்க, அது ஒரு தண்டா வந்தேன் நானு, இதெல்லாம் எனக்கு எதுக்குன்ற மாதிரி, வேர் இஸ் மை காட் அப்படின்ற மாதிரி. அதுதான் அங்க பரலோகம், காட் பரலோகம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. பயன்பாடுக்கு ஒரு கற்பனையா இருந்தாலும் இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த மதிப்பு பாருங்க எவ்வளவு பெருசு, அந்த கடவுளுடைய மதிப்பு. ஒரு சங்கீதத்துல பாருங்க, புதிய ஏற்பாடுல கூட இல்ல, பழைய ஏற்பாடுல பரலோகம், கடவுள், கடவுள் மட்டும்தான் பரலோகம்ன்றத பழைய ஏற்பாட்டையே உணர்ந்திருக்காங்க. சங்கீதம் 17:15 சிலது இதுல கொஞ்சம் கற்பனையா நான் யோசிச்சு சொன்னாலும் அதை உங்களை உணர வைக்கிறதுக்காக நான் அப்படி யோசிச்சிருக்கேன். இதனுடைய சின்ன முயற்சி தான், பாப்போம் நமக்கு அது ஓரளவுக்கு புரியுதான்.
நானோ
நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன்.
பாருங்களேன் இந்த வசனத்தை பார்த்துக்க, நானோ 17-15 இல்லைங்களா, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். எப்படி இருக்கு? அதுக்கு முந்தின வசனம் கொஞ்சம் படிங்களா.
மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்.
என்ன சொல்றாரு? 14 வசனத்துல இந்த சங்கீதமே படிச்சுட்டு வந்தா வினோதமா இருக்கும். சில மனுஷருங்க மாதிரி நான் இருக்காதபடிக்கு என்னை பாத்துக்க சாமின்னு ஜெபம். சில மாதிரி மனுஷருக்கு மாதிரி நான் போயிடக்கூடாது, அவங்க கையில இருந்து என்ன தப்புவியும். எப்படிப்பட்ட துன்மார்க்க மனுஷர்கள்ன்றார். எப்படிப்பட்டவங்க? ரொம்ப பணக்காரங்க, உலகத்துல எல்லா விதமான வசதி இருக்கிறவங்க, அவங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிச்சு உயர்ந்த ஸ்தலத்துல நல்லா பெஸ்டா இருக்கிறவங்க, எல்லோ சந்தோஷமா வசதியும் பிள்ளைகளும் ஒரு திருப்தி நிறைஞ்ச உலக வாழ்க்கை. எவ்வளவு திருப்தி இந்த உலகத்துல இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பாருங்களேன். இந்த வசனம் வருது, மனுஷருடைய கைக்கு இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கு, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கு. அப்படின்னா என்ன? இம்மைனா இந்த உலகம், இந்த உலகத்தில் தங்களுடைய பங்கை வாஞ்சிக்கிற பெற்றிருக்கிற இதுதான் எனக்கு வேணும், இந்த உலகத்துல இன்பம் எனக்கு வேணும் அப்படின்னு பெற்று சந்தோஷமா இருக்கிற உலக மக்கள். அப்படிப்பட்டவனா என்ன மாத்திராதியும், அப்படிப்பட்டவனா என்ன மாத்திராதியும். ஏன் அப்படிப்பட்டவர்கள் என்ன? அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறார்கள். அப்படின்னா என்ன? அவங்க வந்து கடவுள் அவருடைய ஸ்டோர் ஹவுஸ் வச்சிருக்கிறார் இந்த உலகத்துல. அவர் வச்ச அந்த ஸ்டோர் ஹவுஸ் ஓரளவுக்கு தான் நம்ம அனுபவிக்கணும்னு வச்சிருக்காரு. ஆனா அதுலயே தன்னுடைய வயிற்ற ரொப்பிக்கிட்டு கல்யாண சமையல் சாதம் இதுவே எனக்கு போதும்னு ஏப்பம் விட்டு ஆடு, இந்த உலகமே எனக்கு போதும் சந்தோஷமா தங்க வயிறு ரொம்பனா போதும். எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன். வேற ஒண்ணுமே சொர்க்கம் இல்ல அவங்களுக்கு, அதுதான் அது நல்லா கிடைச்சிச்சுன்னா அதுதான் சொர்க்கம். இம்மையில் அது கிடைக்கலன்னா எந்த சொர்க்கமும் வானா சொர்க்கம் வானா ஒண்ணும். இயேசு அதுக்கு தானே தேடி வந்தாங்க இல்லைங்களா, அவர் கொடுப்பாரு. வயிற்றை நிரப்பிக்கிறவங்க, இம்மையில மாத்திரம் தங்களுடைய பங்கை தேடுறவங்க, இந்த உலகம் தான் போதும்னு நினைக்கிறவங்க, வயிற்றை நிரப்பிக்கிறவங்க, உங்களுடைய திறவில் வயிற்றை நிரப்பிக்கிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து, அது மாத்திரம் இல்ல அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்குது, நல்லா வளருது, புத்திரங்களாம் இஷ்டத்துக்கு 10-15 பிள்ளைங்க 16 பெற்று பல்வாண்டு வாழ்கன்னு நல்லா பிள்ளைங்கள்லாம் படிச்சு உயர்ந்த ஸ்தலத்துல ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு பயங்கரமா இருக்கு. புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து அப்புறம் அது மாத்திரம் எவ்வளவு நல்லா வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன்.
தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள்.
எப்படி பேசுறார் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, தாங்கள் அனுபவிச்சு சந்தோஷமா வயிறு திருப்தியா சாப்பிட்டு உலக பங்கை அனுபவிச்சுட்டு மிச்சம் மீதி சொத்துக்களை 3-4 தலைமுறை சாப்பிடுற வரைக்கும் தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போறாங்க. அதெல்லாம் பார்த்துதான் நம்ம பொறாமப்படுறோம். உண்மையை சொல்லுங்க, நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு இவர் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி என்ன பண்ணிராதே ஆண்டவரே, ரொம்ப டேஞ்சரஸ், அப்படி ஒண்டி எனக்கு மனசு வந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு அவர் கேட்கிறார். அவர் ஜெபம் அது, அப்படி நான் ஆயிடக்கூடாது, நானோ அதான் ஆரம்பிக்கிறார். அவங்க அப்படி திருப்தி அடைஞ்சு வாழலாம், நானோ என்ன சொல்றாரு? நீதியில் உம்முடைய முகத்தை தரிசித்து நான் விழிப்பும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். அது நடக்கிற வரைக்கும் எனக்கு திருப்தி இருக்கக்கூடாது சாமி, அங்கதான் எனக்கு திருப்தி. புரியுது, புரியுதுங்களா? நானோ அப்படின்றாரு. பாருங்களேன் தாவீது வந்து, தாவீது எழுதி இருக்கிறாரு, ஒரு எவ்வளவு வசதி உள்ளவர். பொறாமை, பொறாமை தான் மனுஷனுக்கு வந்த பெரிய சாபத்துல சாபம் இல்லைங்களா. சாபம் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிச்ச அந்த பொறாமை மனுஷ குலத்தை ஆக்ரோஷமா படுத்து நம்மளையும் ஒரு மனுஷனுக்கு பொறாமை இருந்துச்சுன்னா அவன் நிம்மதியா இருக்க வழியே இல்லை. அப்படின்னு வேதம் சொல்லுது. பாருங்களேன், எல்லா பல பாவங்களுக்கும் வேறு பொறாம, ஒரு பொறாம உள்ள மனுஷனா இருந்தானா, அவனுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவனால திருப்தியா இருக்க முடியாது. தெரிஞ்சுக்கணும், நம்ம பொறாம இருந்துருச்சுன்னா நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நம்மளால திருப்தியா இருக்க முடியாது. ஆஹாப் எடுத்து பாருங்களேன், அவன் ஊர் ராஜா, ஊரே அவன் கையில தான் இருக்கு, அங்க குட்டியோந்து நாபோத்துடைய தோட்டம் இருக்கு, அது அவனுக்கு கிடைக்கலையே சந்தோஷம் இல்லை, அவனுக்கு அது வேணும் எனக்கு. பாருங்களேன், அந்த மாதிரி தான் அந்த ஹாமான் அந்த ஊரு ராஜ்யத்திலேயே பெரிய டாப் மோஸ்ட் பொசிஷன் மொர்தெகாய் மேல பொறாம, அவன் எனக்கு வணங்கலையேன்ற பொறாம, பொறாம இருக்கிற மனுஷங்கள எவ்வளவு இருந்தாலும் திருப்தியே வர முடியாது. அதுல இருந்து விடுதலை பெற்ற மனுஷன் தாவீது. பாருங்க எப்படி அவருக்கு அதுல இருந்து விடுதலை வந்து, நம்ம எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு பொறாம இல்லைங்களா, யாராவது பார்த்தா பொறாம இருக்கு, உடுப்புல இருக்கு. அதுல இருந்து விடுதலை பெற்ற ஒரே வழி என்ன தெரியுமா, பரலோக சிந்தை. பரலோக சிந்தை அது ஒண்ணுதாங்க காப்பாத்தோம், இல்லைன்னா பொறாமன்ற விஷயம் நம்மள விடவே விடாது, நிம்மதிய காண விடாது இந்த உலகத்துல. தாவீதுக்கு அந்த நிம்மதி வந்திருக்கிறத இதுல ஷேர் பண்றாரு. பாருங்க பரலோக சிந்தை என்ன, அவர் பாருங்க, நானும் இதெல்லாம் நான் பார்த்து பொறாமப்பட மாட்டேன் சாமி, இந்த பங்கு எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்துல இருக்கிற பங்கு எனக்கு தேவையில்லை, அந்த அதுல இருந்து விடுதலை ஆகி ஒரு பாருங்கள மறுஜென்மம் அடைந்தவங்களுக்கு தான் அந்த நிலையை அடைய முடியும். நம்ம இந்த பங்கு எனக்கு தேவையில்லை, என்னுடைய பங்கு இந்த உலகத்தது அல்ல, வரப்போற உலகத்தது என்பதை அவர் அறிந்து அப்படி பேசுறார். ஏன்னா நம்ம மறுஜென்மம் அடைந்து பரலோக சிந்தை உடையவர்களா நம்ம வளர்ந்துட்டு வந்தோம்னா நம்ம டேஸ்டே வித்தியாசமா போயிடும். புரியுதுங்களா, நம்ம டேஸ்டே வித்தியாசமா போயிடும். ஒரு 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 மாடு போய் சிங்கத்தை பார்த்து பொறாமப்படுமா, நான் நல்லா சதசதியா சாப்பிடுறேன், நான் புள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு பொறாமப்படுமா, அது இயற்கையே வேற இல்லைங்களா, அது பொறாமப்படாது. ஏன் நேச்சரே வேற, இல்ல ஒரு புறா போய் ஒரு கழுகை பாட்டு நல்லா சாப்பிடுற மனுஷனுடைய என்னால சாப்பிட முடியல, இயற்கையே வேற அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுல வர மாதிரி, வான மண்டலம் கடந்து தேவனே மண்டையில் சேர வாஞ்சிக்கிற நான் என்ன வளர்ந்து வளர்ந்து வான மண்டலங்கள்லாம் கடந்து உலகமெல்லாம் கடந்து நான் மேல போய் புறாவ போல பார்த்து இந்த உலகத்தை பார்த்து வெறுப்பா பார்ப்பேன், இதெல்லாம் சீப்பா பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஹெவன்லி மைண்டட்னஸ் அதாங்க நமக்கு தேவை. தாவீது பாருங்களா அப்படி சொல்ற, அந்த மாதிரி என்ன பண்ணிராதியும் ஆண்டவரே, பொறாமையில விடுதலை பெற்ற மனுஷனாக அவங்களெல்லாம் பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன், ஐஸ்வர்யவான்கள் என் பங்கு அது அல்ல, அது அல்ல. பாருங்களேன் அது தொடர்ந்து பார்ப்போமே, பார்க்கலாம். அந்த பார்வை வந்து பரிசுத்தாவி நமக்கு நிச்சயமா கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி பொறாமையிலிருந்து பரலோக பார்வை, பரலோக சிந்தை உடையவர்களா நம்ம இருக்க முடியும். எப்படி ஆக முடியும் அப்படின்னா, நம்ம எதிர்காலத்தை நோக்கி வாழ்ற மனுஷர்களா நம்ம மைண்டை மாத்திக்கணும், அது ரொம்ப அவசியம். ஒரு ஹோப் பவுல் பேதுருவோ நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய பூரணமா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு வெளிப்படுகிற கிருபையின் மேல் பூரணமாய் பி ஹோப்ஃபுல், ஹோப்ல வாழுங்க. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, இந்த புதிய வானம் புதிய பூமி வரப்போறத இப்பவே இருந்து நம்ம ருசிச்சு பார்க்கலான்னு போட்டிருக்கு. உன்னால யோசிக்க முடியுமா, அந்த புதிய வானத்துல ஓடுற ஜீவ நதிகள் ஒரு ஒரு துளிங்க இந்த உலகத்துல உழுவோம், அதை குடிச்சு நம்ம என்ஜாய் பண்ணலான்னு போட்டிருக்கு. அந்த ஜீவ நதிய, அந்த உலகத்தில் வருகிற ஜீவ கனியை இப்ப டேஸ்ட் பார்க்கலான்னு போட்டிருக்கு. எப்படி, நம்பிக்கை. ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, எப்படி பாக்குறோம், அதை விசுவாச கண்ணால் பாக்குறோம். நம்ம எதிர்காலத்தை பார்த்து நம்மளுடைய கல்றைய தாண்டி வரப்போற உலகத்தை பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்க முடியும். அதை பார்க்கறதுக்கு நம்ம கத்துக்கணும். தட் இஸ் த ஹோப். அதுக்குதான் பைபிள் ஹோப் நம்பிக்கைன்னு போட்டிருக்கு. நம்பிக்கைனா என்ன, விசுவாசம்னா இப்ப இருக்கிறதுக்கு நம்புறோம், நம்பிக்கைனா எதிர்காலத்தை நம்புறது, நம்ம கல்றைய கடந்து பாக்குறது. அதைத்தான் அவர் அப்படிதான் பாக்குறாரு. பாருங்கள, நானோ என்றால் இந்த மனுஷருங்க அதை பாக்குறாங்க, இதை பாக்குறாங்க, வயிற ரொப்பிக்கிறாங்க, புள்ள சாக்கியம் உலகம் பங்கப்ப தேடுறாங்க, நானோ என்றால் என் கல்றையை தாண்டி பாக்குறேன், எதிர்காலத்தை பாக்குறேன். அதனால அது ரொம்ப முக்கியம், எதிர்காலத்தை பாக்குறது. ஏன்னா இந்த உலகத்திலேயே சொல்லுவாங்க, ஒரு பாருங்களேன் இன்னைக்குன்னு வாழ்றவங்க வந்து உலகத்துல சக்சஸ்ஃபுல்லாவே வர முடியாது, எதிர்காலத்தை பார்க்கணும், எதிர்காலத்துக்காக பார்த்து அதுக்காக இப்ப தயாராகணும். இப்போ கார்பரேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப எங்க கம்பெனில எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட்ல என்ன சொல்றேன், எங்க இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இங்க இருக்குதுன்னா 20-30 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்கும் டெக்னாலஜியில, எங்க இருக்கும், அது அங்க போறதுக்கு நம்ம இன்னைக்கே ரெடி ஆகணும் அப்படின்னு பார்த்தா தான் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வரும். பாருங்களேன், இப்போ ட்ரேடிங் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, ட்ரேடிங்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஷேர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு ஏதாவது வரட்டும், இன்னைக்கு கொஞ்சம் காசு வந்தா போதும், இன்னைக்கு கொஞ்சம் காசு வந்தா போதும், பொறுமையா காத்திருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு பல வருஷங்கள் காத்திருப்பாங்க. ஏன் பெரிய தொகை வர்றது காத்திருப்பாங்க, எதிர்காலத்தை நோக்கி. உலகத்திலையும் வெற்றி வேணும்னா எதிர்காலத்தை நோக்கி வாழணும், அது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய விதத்துல நம்ம என் பங்கு இங்க வேணாம், எனக்கு எதிர்காலத்துல இப்ப கிடைக்கிற சில்லற காசு எனக்கு வேணாம், எதிர்காலத்துல அந்த பெரிய பரலோக புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் வர சொத்து தான் எனக்கு வேணும், அந்த அழியாத சுதந்திரம் தான் வேணும். இப்ப நான் கைய கட்டிக்கிட்டு குடிசையில உட்காரணும்னா கூட நான் உட்கார ரெடியா இருக்க, இங்க எனக்கு வேணாம் பங்கு, எனக்கு எதிர்காலத்துல வேணும் எதிர்நோக்கு, ஹோப், அது நமக்கு இருக்கணும். பாருங்களேன், அது இருந்தா அது இருக்கும் போது வந்து பல பெரிய காரியங்கள் ஆண்டவருக்கு நம்ம செய்யறதுக்கு நம்ம துணிஞ்சிருவோங்க. யோசிச்சு பாருங்களேன், பெரிய பெரிய மிஷினரிஸ் அந்த காலத்துல, நம்ம இப்ப அமெரிக்காலாம் வாய்வூறி எட்டி பாக்குறோம், அதெல்லாம் விட்டுட்டு அந்த வசதியெல்லாம் விட்டுட்டு கரையெல்லாம் தாண்டி வந்து காட்டு மனுஷங்களை கூட கொசுக்கடி ஈ புழுங்க கஷ்டப்பட்டு மலேரியா வாங்கிக்கிட்டு தங்களையே வருத்திக்கிட்டு என்ன அவங்களுக்கு அந்த கஷ்டம், ஏன் அவ்வளோ மலேரியா வாங்கி கஷ்டம் வாங்கி சாப்பாடு இல்லை தண்ணி, அந்த வசதியெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுச்சு? ஏன்னா வரப்போற பலனை நோக்கி. ஒரு நாள் கூலி வரப்போகுது, அந்த கூலிக்கு நான் கை கட்டிக்கிட்டு இன்னி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வரப்போற ஒரு பலன் அங்க வாங்கிக்கிறேன் நான், எனக்கு இங்க வேணாம் அப்படின்னு உபத்திரவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுக்கிறதுக்கே நம்பிக்கையா வாழ்ந்ததுனால தான். பாருங்களேன், அதுதான் நமக்கு ஹோப்ஃபுல் ஜனங்களா இருக்கும் போது நம்ம இதை பார்க்க மாட்டோம். பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு இவரு இவர் வந்து பிரசங்கி வந்து அவருக்கு வந்து உதவிக்கு பணம் கொடுப்பாங்க, மினிஸ்ட்ரி நல்லா செய்யுங்க, அனாதாஷ்டம் ஓப்பன், அவர் வாங்கிட்ட அவர் சிரிச்சுட்டு சொல்லுவாரு, ஐயா உங்களுக்கு நான் என்ன கைமாறு, என்னால செய்ய முடியாது, இது என் மாஸ்டருடைய அக்கௌண்ட்ல போடுங்க, 100 மத்தனையா அவர் கொடுத்துருவாரு, அவருக்கு தான் வேலை செய்யறேன், ஏன் நான் கொடுக்க முடியாது, அவர் அக்கௌண்ட்ல போட்டுருங்க, அவரு உனக்கு திருப்பி கட்டிடுவாரு. அந்த மாதிரி எதிர்கால பலன், அந்த பார்வை நமக்கு இல்லைங்க. அதை நான் சொல்லணும், என்ன கூட எனக்கும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை நம்ம வளர்த்துக்க பார்க்கணும், அதான் பரலோக சிந்தை. ஒரு ஒரு பாஸ்டர் வந்து ஏழை பாஸ்டர், சின்ன சர்ச்சு, அவர் நடந்து தான் போறாராம், எங்கேயோ காட்டு மனுஷங்களுக்கு பிரசங்கி சுவிசேஷம் சொல்லலான்னு. ஒருத்தர் ப்ரீஸ்ட், அவர் பெரிய சாரியட்ல உட்காந்துட்டு இருக்காரு, அவரு டக்க 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 சக்கன்னு வர்றாரு, வந்துட்டு அவர் பார்த்து சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டு எங்க எங்க பாஸ்டர் சுவிசேஷம் வேலைக்கா, எங்க போறீங்க அப்படின்னா, இல்ல இங்கதான் காட்டு. ஓஹோ, நீங்க அது போய் என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்குன்னா, இல்ல நான் சிங்காசனத்தை எதிர்பார்க்கிறேன், இல்ல கிரீடத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா. கிரீடமா? ஓ, அவங்க ஏதோ கட்டையில செஞ்சு தலைக்கு போடுவாங்களா, அதுக்கு தானே போறீங்களா, 100,000 கொடுக்கலன்னா நான் வீட்டு வெளியவே வரமாட்டேன் பாருங்க, 100,000 கொடுக்கணும். இவரு சொன்னாராம், ஐயோ அவங்க கொடுக்கற கிரீடத்துக்கு இல்லைங்க, அழியாத வாடாத ஜீவ கிரீடத்தை எதிர்நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கிறேன், அதுக்காகத்தான் அங்க போறேன். பாருங்களேன், அப்படி அந்த எதிர்காலம் நோக்கி போனோம். இந்த உலகம் நம்ம இருந்தோம், இங்க என்ன வசதி கிடைக்கும், இங்க எங்க பலன் கிடைக்கும், ஆண்டவருக்கு ஒண்ணுமே நம்ம செய்யவே முடியாது, இப்படித்தான் காலம் கடிஞ்சு போயிடும். இந்த ஹோப், ஒரு கூலி கொடுக்கிற நாள் வரப்போது, எகிப்தின் ஐஸ்வர்யங்களை விட இனி வரும் பலன்மேல் நோக்கமா இருந்து அவன் பாருங்க எல்லாத்தையும் குப்பையாக எண்ணினான், எல்லாத்தையும் விட்டு போனான், மோசையை பத்தி வருது அந்த ஹோப் நமக்கு வரணுங்க, அதுதான் பரலோக சிந்தை. பாருங்க இவருக்கு அந்த சிந்தையில்தான் அவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு பாருங்க, என்ன கான்பிடன்ஸ் அவருக்கு, தேவன் நீதிய உம்முடைய முகத்தை ஒருவேளை தரிசிப்பேன்றாரா, ஐ ஷல் சீ, என்ன நம்பிக்கை பாருங்களேன் நமக்கு இருக்கா, நிச்சயமாக நான் கடவுளுடைய முகத்தை பார்க்க போறேன் நமக்கு இருக்கா, ஒருவேளை பார்த்தாலும் பார்ப்பேன், இல்லைனா எப்படின்னு நரகத்துக்கு போனாலும் போயிடலாம், அப்படி இல்ல அப்படி நம்ம வாழ வேண்டியது இல்லைன்ற, நம்ம பாடுகளுக்கு மத்தியில பரிசுத்தத்துல வளர்ந்து வளர்ந்து வரும்போது ஒரு ஸ்பிரிட், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிச்சயமா நான் கடவுள் முகத்தை பார்ப்பேன்ற நம்பிக்கை நம்ம கொடுப்பாரு, அந்த ஹோப் நமக்கு இருக்கணும், அந்த நம்பிக்கை அவர் இருக்கு, அந்த நம்பிக்கையோடு பேசுறாரு. பாருங்களேன், நம்பிக்கையோடு அவர் பேசுறாரு. சரி, இந்த ஹோப் பாருங்களேன் என்ன சொல்றாரு, என்ன அவருடைய நம்பிக்கை, நானும் நீங்க எப்படின்னா இருந்த, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், என்ன அதிசயமா இருக்கும், அதாங்க நம்ம பார்த்துட்டு வரோம், கடவுளுடைய முகத்தை தரிசிப்பேன்னா என்ன, கடவுளுடைய முகத்தை தரிசிப்பேன், கடவுளுடைய நீங்க சத்தத்தை அவருடைய வாய்ஸ கேட்டிருக்கோமா? நம்ம வாய்ஸ் நம்ம கேட்டிருக்கோம், ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவருடைய வாய்ஸ், ஒரு ஒரு இடி இடிக்கும் போது அவருடைய வாய்ஸ கேட்கிறோம், ஒரு ஒரு லைட்னிங் ஆகும்போது, இந்த உலகம் படைக்கப்பட்டது அவருடைய வாய்ஸ்னால, மெல்லிய சத்தத்தினால், இல்லையா, வார்த்தையினால தான் இந்த உலகத்தை படைச்சாருங்க. இந்த அண்ட சராசரத்தையும், அந்த இருக்கிற சூரியன் சந்திரன் வானம் நட்சத்திரம் கடல் சகலத்தையும் அவர் எதுல படைச்சாரு? அவருடைய வார்த்தை, அவருடைய மெல்லிய வார்த்தை வேற வருது, அவருடைய வாய்ஸ்ல தான் உலகமே உண்டாக்குச்சு. அந்த உலகம் பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணு பத்தாது பாக்குறதுக்கு, இல்லைங்களா? நம்ம ஆயுஸ்ல எவ்வளவு பாத்துட்டு போறோம் நம்ம? ஒருவேளை மெத்துசெல்லா மாதிரி அவர் தான் ரொம்ப வருஷம் 1000 வாழ்ந்துட்டார். அவ்வளவு ஆயுசு நமக்கு இருந்தாலும் கடவுள் வாய்ஸ்ல உருவாக்குற உலகத்தை பார்த்து கண்கொள்ளா ரெண்டு கண்ணில் பார்க்க முடியாது, இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, இந்த பிரம்மாண்டமான சில ஃபால்ஸ், நயாகரா ஃபால்ஸ் வாங்க, ஃபால்ஸ்லயே பெருசு, நம்மலாம் வீடியோல தான் பார்த்திருக்கோம், நேரா போய் பார்த்தா எப்படி இருக்கும் அது, குளோரியஸ், அந்த ரிவர்ஸ், அந்த ஆறு, எவ்வளவு இருக்கு இந்த உலகத்துல. ஒன்னும் இல்ல, ஒரு மைக்ரோஸ்கோப்பை எடுத்துக்கிட்டு சில காரியங்களை பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டு போயிடும். நம்ம கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் எத்தனை இருக்கு, அதுவே ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். சில கடல் கீழே போய் பார்த்தோம்னா ஐயோ, இன்னும் டிஸ்கவரின்னு வருது. அது ஆக்சுவலா டிஸ்கவரிங், இன்னும் கண்டுபிடிக்கல. கடவுள் ஏற்படுத்தினதே இன்னும் எத்தனை இருக்கு, மனுஷங்க கண்டுபிடிக்கவே இல்லை, இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சோலார் சிஸ்டம் எடுத்து பாருங்களேன், சோலார் சிஸ்டம் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு சோலார் சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசு. ஒரு டெலஸ்கோப்பை எடுத்து பார்த்தோம்னாவே நமக்கு ரொம்ப பெருசு. எவ்வளோ உலகங்கள் அவர் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு கிராண்டர்ல அந்த பிளானட்ஸ் எல்லாம் ஓடுது அமைதியா. அந்த லைட் இயர்னா உங்களுக்கு என்ன தெரியுங்களா? லைட் இயர், லைட் இயர்னா வந்து லைட்டு வந்து ஒரு ஸ்பீட்ல டிராவல் பண்ணும், இல்லைங்களா? 186,000 கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ல லைட் டிராவல் பண்ணும். 186,000 கிலோமீட்டர் மைல், சாரி, 186,000 மைல் ஒரு செகண்ட்ல லைட் டிராவல் பண்ணும். அந்த ஸ்பீட்ல போனா, ஒரு வருஷத்துக்கு அந்த ஸ்பீட்ல போனோம்னா எவ்வளவு தூரம் போவோம்? அதுக்கு பேர் தான் லைட் இயர். ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன ஊர்ல இருக்கிறோம், அதான் கிலோமீட்டர் மைல்னு கணக்கு வைக்கிறோம். ஆனா வானத்துல எல்லாம் பார்த்தோம்னா மைல் கணக்கு எல்லாம் வச்சோம்னா அது எங்கேயோ போயிடும். அதுதான் லைட் இயர்னுவாங்க. லைட், லைட் ஸ்பீட்ல போ, ஒரு வருஷத்துக்கு போனீங்கன்னா எவ்வளவு தூரம் போக முடியும்? ஒரு மனுஷன் சொல்றாரு அஸ்ட்ரானமில, இது அவர் என்ன சொல்றாரு அஸ்ட்ரானமின்ற அந்த அஸ்ட்ரோநாட்டிக்ஸ், அதுல வானத்தெல்லாம் படிக்கிறவங்க, ஆதாமில இருந்து ஏற்பட்டு ஆதாம் வந்து லைட் ஸ்பீட்ல ஆரம்பிச்சு வானத்துல போயிருந்தான்னா, அவன் போய் அவன் பிள்ளைங்க பிறந்து அவன் பிள்ளைங்க பிறந்து அவன் பிள்ளைங்க பிறந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருந்தோம்னா, அண்ட சராசரத்து 5% நம்ம தொட்டிருப்போமான்னு தெரியாதுன்ற, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இட் இஸ் சோ வாஸ்ட், சோ பிக், எவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசும் எதுல உண்டாச்சு? அவருடைய மெல்லிய சத்தத்தினால், அவ்வளவு பெருசா அவருடைய மெல்லிய சத்தத்தினால் உருவாக்கி இருந்தார்னா, அந்த தேவன் யோசிச்சு பார்க்கணும், அவருடைய சத்தமே நம்மளால பார்க்க முடியல, இவ்வளவு டைம் நமக்கு எடுக்குது, இவ்வளவு பிரம்மாண்டம் இருக்குன்னா, அவர் வாய் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுமா? அவர் கை எப்படி இருக்கும்? அவர் மூக்கு எப்படி இருக்கும்? அவர் கண்ணு மா எப்படி இருக்கும்? இவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் பாக்குறதுல என்ன பார்க்க போறன்றாரு? I will see his face. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எல்லா அழகின் மொத்தம், இந்த உலகத்துல பாக்குற அழகுங்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்தது. அதனோட முழுமை மொத்தம் எல்லாம் உள்ளடக்கிய மகிமை முகங்க, அந்த முகம் எப்படி இருக்கும்? த க்ளோ, அவர் அவ்வளவு அழகா அவருடைய வார்த்தை வாயில மெழுதுசா வந்த வார்த்தை பண்ணிச்சு நம்ம பார்க்க முடியாம திணறோம். எத்தனை காலம் எடுத்தாலும் பார்க்க முடியாதுன்னா, we will see his face, na eppadi irukum pa glorious ah irukadhu paringala adhaanga nama yosichu paakanum glorious face and the kaalathila solluvaanga Diana avaru and amma thangathila pannirpaanga adu minukkum thangam அந்த தங்கத்தை பார்க்கும்போது கண்ணை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கண்ணாடி ஏதாவது பார்த்து இப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கும், ஏன்னா கண்ணு போயிடுமா. அதை பார்க்கும்போது. ஆனா இவருடைய குளோரிய பார்க்கணும்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவருடைய மெல்லிய சத்தமே நம்ம இவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்திருக்கிறோம். அவர் இங்க இல்ல, எங்க இருக்கிறாரோ, இவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்திருக்கோம். அவருடைய மெல்லிய சத்தம் நம்மளால பார்க்க முடியல. கடவுளை தூரத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப தூரம் இருக்கிற அங்க இருந்து அவரை பார்க்கிறோம் எப்படி இருக்கும். கிட்ட 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 போறோம், பரலோகத்தை என்டர் பண்றது எப்படி இருக்கும். அவர் கிட்ட போறோம், அம்மா அவர் சிங்காசனத்துக்கிட்ட போறது எப்படி இருக்கும். சிங்காசனத்துல அவர் எவ்வளவு கிட்ட போக போறோம்னா, we see, behold, I will see his face. எப்படி போட்டிருக்குமா, என்ன குளோரியஸா இருக்கும். the Lord God Almighty, ஒருவரும் அண்ட முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சாகாமை உள்ளவர், நித்தியமானவர், ஒப்பில்லாதவர், உள்ளடக்காதவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லையற்றவர், மகா பரிசுத்தர், மோஸ்ட் ஹோலி, மோஸ்ட் வைஸ், மோஸ்ட் பராக்கிரமம் உள்ளவர், சாவரன், இறையாண்மை உள்ளவர், தன்னியல் உள்ளவர், அவர் எப்படி இருப்பாரு பாருங்க. இதெல்லாம் பேசுனா நமக்கு ஒருவேளை தேவதூஷணம் ஒருவேளை சொல்றோமான்னு இருக்கும். we can't describe God, எப்படி இருக்கும் அதெல்லாம். அவர் முகத்தை நான் தரிசிப்பேன்னா எல்லா நன்மையும் உள்ளடக்கிய முகங்க, அந்த அழகு எங்கேயாவது இருக்க முடியுமா. அந்த குளோரி, அதோட விசாலம், கடலை பார்த்து நம்ம ஷாக் ஆகுறோமே, இந்த யூனிவர்ஸ பண்ண ஷாக் ஆகுறோமே. அவர் முகத்தை பார்க்கிற ஷாக் என்னன்னு தெரியுமா. அதனால தான் நமக்கு யோசிக்கணும், கண் சிமிட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இட்டர்னிட்டி வந்தாலும் யோசிக்கணும். ஏன்னா பத்தாவது அவர் முகத்தை பார்க்கறதுக்கு. இஸ் குளோரியஸ் பீயிங். ஒரு சில பேர் அவங்களுடைய சிந்தையில கடவுளை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு அந்த எல்லையற்ற கடல முழுகினவங்களுக்கு தான் அதை ஓரளவுக்கு ஆதி சிந்திக்க முடியும். இஸ் குளோரியஸ் பீயிங்க. யோசிச்சு பாருங்களேன், அதிசயம். ஏன் அதிசயம், அதுவும் எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். அந்த அவருடைய முகத்தை மிக மக மக மகா சுத்தமான தன்னோடு நித்திய காலமாய் இருந்த கேருபீம் செராஃபீமே அவருடைய முகத்தை பார்க்க முடியாம கண்ணை முடிக்கிறாங்களாம், காலை முடிக்கிறாங்களாம், முகத்தை பார்க்க முடியாம எரியறாங்களாம். அவர் பிரசன்னத்துல பரிசுத்தர் பரிசுத்தர்னு நம்ம போய் அவர் முகத்தை பார்க்கணும்னா எப்படி இருக்கும். ஈவன் ரொம்ப குளோரியஸா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அம்மா அவருடைய முகத்தை பார்க்கறது ஒரு செகண்ட் பார்த்துட்டாவே கோடி வருஷம் அந்த ஷாக்கிலேயே மெய்மறந்து சிரிச்சுக்கிட்டு சந்தம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கலாம் ஆனந்தமா. அதை இடைவேளை இல்லாம தொடர்ந்து எப்பவும் பார்க்க போறோம்னா ஹூ கேன் டிஸ்கிரைப் த ஜாய். ஃபேரோவை பார்க்கறதுக்கு யோசேப்ப ஷேவிங் பண்ணி குளிப்பாட்டி இந்த அஹாசுரஸ் இல்லைங்களா, எஸ்தர் ராணியை பார்க்கறதுக்கு அந்த அம்மா எத்தனை வருஷம் ரெடி பண்ணாங்க தெரியுமா, ஒரு வருஷம் ரெடி பண்ணாங்க. என்ன குளியல் போட்டு பர்ஃபியூமை போட்டு எப்படி நடக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி டான்ஸ் ஆடணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அஹாசுரஸை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த நித்திய தேவனை பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் வான மண்டலங்கள் கடந்து நம்ம இறையா சாகாமையை தரித்து கொள்ளணும். நமக்கு சாவம் வந்துடக்கூடாது. ஒரு கிளிம்ஸ பார்த்தே மனுஷருங்க சிங்காசனத்தை பார்த்தாங்க. எசேக்கியேல், யோவான் எல்லாம் செத்தவர்கள் போல் விழுந்துட்டாங்க. நம்ம எப்படிங்க அவர் முகத்தை பார்க்க முடியும். அவர் முகத்தை பார்க்கணும்னா நம்ம என்ன ப்ரிப்பேர்டா இருக்கணும். வி ஷுட் வேர் இம்மார்டாலிட்டின்னு, சாகா சாகாத உடம்பு எனக்கு வேணும். என்ன ஆனாலும் தாங்கக்கூடிய ஒரு உடம்பு எனக்கு வேணும். இம்மார்டல் பாடி எனக்கு இருக்கணும். அந்த பாடியில ஜீவன் நதியில குடிச்சிட்டு ஃபுல்லா ரெடி ஆயிட்டு பரிசுத்தமா போய் நின்னாதான் அவர் முகத்தை பார்க்கணும். எவ்வளவு ப்ரிப்பரேஷன் தேவை அவர் முகத்தை பார்க்கறதுக்கு. அதோடு விட்டுருவோம் வரலாம். இதெல்லாம் பேசிட்டே போனா நம்ம பேசிட்டே போலாம். அத்தாங்க அவர் சொல்றாரு, நானும் இந்த பிச்சைக்கார பண்ணி தொட்டிக்கு நான் ஆசைப்படாமல் அதோ என் பங்குக்கு காத்திருப்பேன். எனக்கு வரப்போது பங்கு நீதி பாருங்களேன். என்னது அடுத்தது, அதனோட இன்பம் பாருங்களேன். எப்படி சந்திப்பேன்றாரு, வெறும் முகத்தை சந்திப்பேன் போடல, நீதியில். அப்படின்னா என்ன அர்த்தம், நீதியில். இப்போ ஆண்டவரை வந்து நம்ம சில நேரங்கள்ல உணர்றோம் இல்லைங்களா. சில நேரங்கள்ல எப்படி உணர்றோம், பாவத்துல இருக்கிறோம். நீதியிலா இருக்கிறோம் இப்போ, ஹோலினஸ்ல இருக்கோம் இல்ல, பாவத்துல இருக்கிறோம், சீரழிவுல இருக்கிறோம், மாயையில இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறோம். அதெல்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் ஆண்டவர் உணர்த்துறது குதிக்கலாமா துள்ளலாமான்னு வருது இல்லைங்களா. வாட் ஜாய், பாப்பா த்ரில்லிங்கா இருக்குது நமக்கு. ஆனா ஒரு காலம் வரப்போது நான் அவரை பார்க்க போறேன், எல்லா சீரழிவுலையும் சுகமடைந்து, எல்லா மாயையில இருந்தும் நான் சுகமடைந்து, பியூர் கண்ணை வச்சு முழுசா உணரக்கூடிய இருதயத்தை வச்சு முழுசா கிளியரா பார்க்கக்கூடிய கண்ணு அறிவை வச்சு நீதியில அவரை பார்க்க போறேன்னா எப்படி இருக்கும், கேன் யூ இமேஜின், புரியுதுங்களா. அவரை நீதியில பார்க்க போறேன், பாவத்துல சீரழிவுல பாக்குறதுக்கே எப்படி இருக்குது, நான் நீதியில பியூரா அவர் மாதிரி ஒரு விதத்துல ஆகி நான் அவரை பார்க்க போறேன்னா இட்ஸ் இட்ஸ் அ க்ளோரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்களேன், ஏதோ மனுஷன் மத்தியில் நானும் இது திருப்தியாவேன் அப்படின்றார். பரிபூர்ண அறிவோடு சுத்த கண்களோடு அவர் பிரசன்னத்தில் நின்று இயேசுடைய நீதியை தரித்து கொண்டு பார்க்கறது, பா இட்ஸ் க்ளோரியஸா இருக்கும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ வில் பிஹோல்ட் ஹிஸ் ஃபேஸ். பிஹோல்டுன்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்க்க விடுறது இல்ல, பிஹோல்டுனா அப்படி பாக்குறது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதே பார்க்கறது, பிஹோல்ட் ஹிஸ் ஃபேஸ். சரி, இப்ப பார்த்துட்டு என்ன ஆவன் போட்டிருக்க, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அதுக்குதான் அவர் காத்திருக்கிறாரு, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். திருப்தினா வார்த்தைக்கு அர்த்தம் அப்பத்தான் நமக்கு புரியும் இல்லைங்களா. திருப்தினா என்னன்றது அப்பத்தான் நமக்கு புரியும். திருப்தி யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்துலயும் நம்ம திருப்தி அடையவே முடியாது. எதுல திருப்தி அடைஞ்சாலும் நம்ம கற்பனையில திருப்தி அடைய முடியாது. இவ்வளோ நல்லா இருந்தாலும் வேற விதமா இருந்தா நல்லா இருக்குமேனு கற்பனை நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனா 1000 வருஷம் நித்தியமெல்லாம் உட்காந்து எவ்வளவு தான் கற்பனை பண்ணாலும் அதை விட பெட்டரா இருக்காது ஹெவன். ஹெவனை விட பெரிய கற்பனை நமக்கு வர, கற்பனையில ஃபுல்லா திருப்தி அடைஞ்சிருப்போம். அறிவு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கு, எனக்கெல்லாம் பெரிய ராட்சச மாதிரி வாய திறக்குது, இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரை பத்தி. அங்க இன்னுமே தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும் இல்ல, திருப்தி நான் திருப்தி, ஐ நோ காட், ஐ ஹவ் சீன் காட், திருப்தி மாபெரிய திருப்தி. பாருங்களேன், இன்னுமே ஹோப், இப்பனா ஹோப் இருக்குது, பார்க்கணுமே பார்க்கணும். அங்க என்ன ஹோப் இருக்க முடியும், இன்னுமே என்னங்க ஹோப், ஹோப்பெல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டா திருப்தி, என்னுடைய நம்பிக்கை திருப்தி அடைந்தது, முழு மனிதனும் பூரண திருப்தியோடு நான் அவரை பார்ப்பேன். எப்படி எந்திரிப்பேன்றாரு, நான் விழிக்கும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம், விழிக்கும் போதுனா என்ன அர்த்தம், இந்த மாதிரி திருப்தி வந்து இவர் எதை பத்தி யோசிக்கிறாருன்னு நம்ம பாத்துக்கணும். இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட அந்த திருப்தியில இல்லை. ஏன்னா இந்த திருப்தியை பத்தி அவர் எது பேசுறாருன்னா, உயிர்த்தெழுதலின் திருப்தியை பத்தி பேசுறார். சரீரத்தோடு தாம் எல்லோரும் உயிர்த்தெழ போறோம் இல்லைங்களா, அதை பார்த்து நான் விழிக்கும் போதுனா என்ன அர்த்தம், நான் கடல் கல்லறைக்கு போய் மகிமையான சரீரத்தோடு விழித்து அவர் முகத்தை பார்ப்பேனே, அந்த திருப்தி, அந்த உயிர்த்த அந்த அவருடைய எப்படி எப்படி திருப்தி ஆவேன், நான் விழிக்கும் போது. அதான் உயிர்த்தெழுதலை பத்தி பேசுது, சரீரத்தோடு உயிர்த்தெழுதல். உமது சாயலால், சாயலால்னா என்ன அர்த்தம், இங்கிலீஷ்ல வந்து லைக்னஸ், அப்படின்னா கடவுள் சாயல் எனக்கு இருக்கு. ஆத்மா இல்லையா, ஆத்மா அவர் சாயல், அவர் சுத்தமா இருப்பது போல் சுத்தம், அவர் தவறளிக்காத இருக்கிற மாதிரி தவறளிப்பு, அவருடைய நித்திய குணம் எனக்கு. கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ் கடவுளுக்கு இருக்கு, இன்கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ், அவர் இறையாண்மை உள்ளவர், தன்னியல்பு உள்ளவர், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், அதெல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டார். ஆனா கடவுள்கிட்ட பல இன்னும் குணங்கள் இருக்கு, கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட், அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருவார், ஷேர் பண்ணுவாருன்ற, புரியுதுங்களா. அவர் நித்தியமா இருப்பது போல் நாமளும் நித்தியமா இருப்போம், அவர் இரக்கம் உள்ளவர் போல் நாமளும் இரக்கம் உள்ளவரா இருப்போம், அவர் அன்புள்ளவர் போல் நாமளும் அன்பு, இதெல்லாம் கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ். அதெல்லாம் அவர் சாயல், ஆத்மா அவர் மாதிரி இருக்கும், வெறும் ஆத்மா மாத்திரம் இல்ல சரீரமும் இருக்கும் இல்லைங்களா. அதான் இயேசு யோவான் சொல்றாரு, அவர் வெளிப்படும் போது அவரை போல் நாம் இருப்போம். யோசிச்சு பாருங்களேன், இயேசுவை போல இருப்போம்னா என்னங்க அர்த்தம், அதுக்கு இயேசுவை போல இருக்கோம்னா என்ன அர்த்தம், நான் யோசிச்சு அப்படியே சுஸ்தாயிட்டேன்னு, சுஸ்தாயிட்டேன். இயேசுவை போல இருக்குன்னா என்னங்க, இயேசுவை போல எப்படிங்க இருக்க முடியும், இயேசுவை யாராவது பார்த்துருக்குறோமா நம்ம, அவருடைய மகிமையில நம்ம பார்த்திருக்கிறோமோ அவரை பார்த்ததெல்லாம் அடிமையின் கோலத்துல பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. இந்த உலகத்துல வந்து மனுஷனா பிறந்து மரியாவின் பிள்ளையாக பிறந்து வளர்ந்து அவர் ரொம்ப அடிமையின் கோலம் எங்க பார்த்திருக்கிறோம், சிலுவையில விழாறு வடி வாங்கி கையில கால் ஆடி உடம்பெல்லாம் ஒழுகுது வேதனையில தொங்குறாரு. அந்த கோலத்தை பார்க்கிறவங்களுக்கே நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னா அந்த கோலத்தை பாக்குறவங்களுக்கு அவர் மகிமையின் கோலம் என்னன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. தெரியுங்களா, அவர் மகிமையில எப்படி இருப்பார்னு யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் நமக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. அதெல்லாம் அவருடைய தாழ்மையின் கோலம். அவர் மகிமை நான் உயிர்த்தெழும் போது அவருடைய தாழ்மையின் கோலத்துல உயிர்த்தெழ மாட்டேன், அவர் மகிமையில இருக்கிறது போல நான் மகிமையின் கோலத்துல உயிர்த்தெழுவேன், அவரை மாதிரி நான் இருப்பேன்றது இட்ஸ் அ குளோரியஸ் ட்ரூத். இயேசுடைய மகிமையின் கோலத்துல நான் இருப்பேன்றது ரொம்ப அதிசயமான ஒரு சத்தியம். ஆகவே முடிப்போம். ஒரு கற்பனை உலகத்துல போயிட்டு வந்த மாதிரி பாருங்க, அந்த ஒரு வசனத்துல எவ்வளவு இருக்கு. என்ன சொல்றாரு, வயிறு ரொப்பிக்கங்க, புள்ள வாக்கியத்துல வாழுங்க, சொத்துங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு விட்டுட்டு போங்க, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், என் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதுக்கு தாயா வாழ்றது, அதுக்கு தாயா புடிச்சிட்டு இருக்கேன், அதுக்காக என்ன குடிசையில வச்சு சொன்ன, அதுக்காக குடிசையில உட்கார வச்சு கையை கட்டி உட்கார வச்சாலும் அப்படி வரட்டும், எனக்கு சொத்து இப்போ வரட்டும், இது இப்போ வேணாம் எனக்கு, ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற அதுதான் பெருசு, ரொம்ப பெருசு அது. அந்த ஹோப் நம்ம எல்லாருக்கும் இருக்கட்டும். ஏன் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம் தான். எத்தனை பில்லியன், 5 பில்லியன் கிட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல இப்ப இருக்கிறாங்க இல்லைங்களா. ஜெரக்சஸ் வந்து அவர் பில்லியன் ஜனங்கள் எல்லாம் பார்த்து அழுதாரம், நம்ம எல்லாரும் செத்துற போறோம் ஒரு நாள் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் என்ன ஆக போறோம், இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம எல்லாரும் போயிட போறோம். நான் நிக்கிற இடத்துல வேற யாரும் நிக்க போறாங்க, நீங்க உட்கார்ற சேர்ல வேற யாரும் உட்கார போறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்படி யோசிச்சு பாருங்க, எனக்கு இந்த காஃபின் பாக்ஸ் என்ன சொல்றது, சாவுப்பொட்டி, சாவுப்பொட்டி செய்யறதுக்கு எங்கேயோ மரம் வளர்ந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு அதை வச்சு சீக்கிரம் மூடிடுவாங்க, தூங்கிடுவேன் நான். தூங்கிட்டு காலங்கள் உருண்டோட போகுது, ஒரு நாள் வானம் திறக்க போகுது, அந்த சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர்ல வர போறாரு, இறங்கி வந்து ரெண்டா பிரிக்க போறாரு எல்லாரையும். காலத்தின் கிரியைகளின் புஸ்தகங்களை திறந்து எல்லாரையும் பிரிக்க போறார். பிரிச்சு எல்லாம் ரைட்ல இருக்கிறவங்கள என்னை விட்டு, லெஃப்ட்ல இருக்கிறவங்க என்னை விட்டு அகண்டு போங்கள் அப்படின்னு போறாரு. ரைட்ல இருக்கிறவங்க வாருங்கள், பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள்னு போறார். யார அவரு போங்க, யார அவரு வாங்கன்னு போறாரு தெரியுமா? யார சொல்ல போறாரு, இன்னைக்கு யாரு வரீங்களோ அவங்களத்தான் வாங்கன்னு போறாரு. இன்னைக்கு யாரு அவர் விட்டு 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 போகலான்னு பாக்குறீங்களோ அவரைத்தான் போங்கன்னு போறாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க யோசிங்க, தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட வரமா, இல்ல தொடர்ந்து நம்ம ஆயுசு தாங்க, தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கிறோமா, தொடர்ந்து காரணங்களை சொல்லி, குடும்ப காரணங்கள், வேலை காரணங்கள், உலக காரணங்களை சொல்லி 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 ஆண்டவரை விட்டு 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 போயிட்டு இருக்கிறோமா? இதுதான் ஆயுசு, எல்லா மனுஷனுடைய ஆயுசு தான். இதுல எதுல நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட 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 வரமா, கிட்டி சேர ஆசை பாடிட்டு போயிடுறோம், கிட்ட கிட்ட வரமா, அவங்களதான் வாங்க என்ன போறாரு. பாக்கியத்தோடு 16 பெற்று பல்வாண்டு வாங்கி சொத்த ஊருக்கு வீடுக்கு விட்டு போறது பெருசா, நானோ என்றார் உன் சாயலால் உன் முகத்தை தரிசித்து உன் சாயலால் திருப்தியாவேன்ற வாழ்க்கை முக்கியமா நம்ம தான் நிர்ணயிச்சுக்கணும்.